107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடியில் உயிரிய தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் கவிதா அவர்கள். இந்நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடியில் என்னென்ன உயரிய தொழில்நுட்பங்கள் பின்பற்றப்படுகின்றன அதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பப்பாளி சாகுபடிக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம். நமது நாட்டில் வணிக ரீதியில் மா, பலா, கொய்யா, சப்போட்டா, மாதுளை, ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழப்பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படுகின்றது. சமீப காலத்தில் இந்த பழப்பயிர் வரிசையில் பப்பாளியும் இணைந்துள்ளது. பல நகரங்களில் பப்பாளி பழங்களுக்கு அதிக தேவை உருவாகியுள்ளது. பொதுவாக உணவு உண்பதற்கு முன் அல்லது உணவிற்கு பின் சிறு பப்பாளி பழத்துண்டுகளை உண்ணும் பழக்கம் மக்களிடையே பரவி வருகிறது. நல்ல வருமானம் தரக்கூடிய இப்பல பயிர் பற்றிய ஆராய்ச்சியினை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வருகிறது. விரைவில் வளர்ந்து நல்ல பலன் தரும் ஒரு குறுகிய கால பயிராகும் இப்பப்பாளி பயிர். இப்பயிரானது வருடம் முழுவதும் பூத்து காய்க்கின்ற தன்மை உடையது. அதிக வைட்டமின்கள், முக்கியமாக ஏ வைட்டமின் அதிகம் உள்ள பல பயிராகும். பப்பாளியை பழமாக உபயோகப்படுத்துவதை தவிர ஜாம், டூட்டி ஃப்ரூட்டி மற்றும் பலரசம் போன்றவைகளாகவும் பதப்படுத்தி உபயோகப்படுத்தலாம். பப்பாளி காய்களிலிருந்து எடுக்கப்படும் பப்பைன் எனப்படும் நொதிப்பொருள் பல தொழிற்சாலைகளிலும் மருத்துவ துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்பயிர் அமெரிக்க கண்டத்திற்கு உட்பட்ட தெற்கு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் தோன்றியதாக கருதப்படுகின்றது. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து மலேசியா வழியாக இந்தியாவிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட பயிராகும். இந்தியா பப்பாளி சாகுபடியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கின்றது. தேசிய தோட்டக்கலை ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் 150,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பப்பாளி பயிரிடப்பட்டு 59,00,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பயிர் தமிழ்நாடு, கர்நாடகம், குஜராத், மகாராஷ்டிரா, ஒரிசா, மேற்கு வங்கம், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பரவலாக பயிர் செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய சுமார் 2,000 பயிரிடப்படும் பப்பாளி கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, ஈரோடு, வேலூர், சேலம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிகுதியாக பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பப்பாளியின் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு சுமார் 225 டன்கள் என்ற அளவில் இந்தியாவிலேயே முதன்மையிடத்தை வகிக்கின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகளின் காரணமாக பப்பாளி பயிர் சாகுபடி தற்போது அதிகரித்து வருகின்றது. பப்பாளி ரகங்களில் பாலின அடிப்படையில் இரு வகைகள் உண்டு. அவை ஒரு பாலினம் மற்றும் இரு பாலின ரகங்களாகும். பப்பாளி செடிகள் வளர்ந்து பூத்த பின்பே பாலினத்தை எளிதாக அறிய முடியும். ஒரு பாலின ரகங்களில் ஆண் மற்றும் பெண் மரங்கள் தனித்தனியாக இருக்கும். அவற்றின் விதைகளை விதைக்கும் போது ஆண் மரங்கள் மற்றும் பெண் மரங்கள் உருவாக 50% வாய்ப்புள்ளது. இரு பாலின ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களும் பெண் மரங்களும் 2:1 என்ற விகிதத்தில் தோன்றும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முனைப்பான ஆராய்ச்சியின் மூலமாக பப்பாளியில் கோ 1 முதல் கோ 8 8 சிறந்த ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றில் கோ 3, கோ 7 மற்றும் கோ 8 ஆகிய ரகங்கள் சிவப்பு நிற சதைப்பற்று கொண்டுள்ளது. இதர ரகங்கள் மஞ்சள் நிற சதைப்பற்று கொண்டுள்ளது. கோ 2, கோ 5 மற்றும் கோ 8 ரகங்கள் பப்பைன் பால் எடுப்பதற்கு மிகவும் உகந்த ரகங்கள் ஆகும். மற்ற ரகங்கள் ஆகிய கோ 1, கோ 2, கோ 4, கோ 5, கோ 6 மற்றும் கோ 8 ஆகியவை ஒரு பால் ரகங்கள் ஆகும். இவை தவிர அர்கா சூர்யா, அர்கா பிரபாத், கூர்க் ஹனிடியூ, பூசா டுவாஃப் போன்ற ரகங்கள் பிற மாநில ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்படுகின்றன. இவை தவிர ரெட் லேடி, ரெட் ராய், ஸ்மைல், சப்னா, சிண்டா ஆகிய தனியார் நிறுவன ரகங்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. பப்பாளி சாகுபடிக்கேற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை பற்றி விரிவாக காண்போம். பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட நல்ல வடிகால் வசதியுடைய மண்ணில் வளரக்கூடியது. இம்மரத்தின் வேர்கள் மிருதுவாக இருப்பதால் வளர்க்கப்படும் நிலத்தின் மண் பாங்கு கடினமாக இருத்தல் கூடாது. தண்ணீர் தேங்கும் மண்ணில் பூஞ்சான நோய் தாக்கமாக வேரழுகள் காணப்படுவதால் அதிக களிமண் உடைய நிலங்கள் பப்பாளி சாகுபடிக்கு உகந்தது அல்ல. பப்பாளி பயிர் 38 டிகிரி செல்சியஸுக்கு உட்பட்ட தட்ப வெப்பநிலை கொண்ட வெப்ப மண்டலங்களிலும் தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளிலும் நன்கு வளரக்கூடியது. இப்பயிர் 15 முதல் 10 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக உள்ள தட்ப வெப்பநிலையிலும் பனிப்பொழிவு உடைய இடங்களிலும் வளராது. அதிக மலைப்பொழிவு உள்ள இடங்களில் பப்பாளி பயிர் செய்ய சிறந்த வடிகால் வசதி தேவை. பப்பாளி சாகுபடி செய்யும் நிலத்தை தேர்வு செய்வதற்கு முன் மண் மற்றும் பாசன நீர் மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்வது மிகவும் அவசியம். விதையும் விதைப்பும் 1 ஹெக்டேருக்கு தேவையான நாற்றங்கால் உற்பத்தி செய்ய கோ8 பப்பாளி ரகத்தில் 500 கிராம் அளவு விதை தேவைப்படும். தரமான விதைகளை கொண்டு பப்பாளி பயிரிடுவது மிகவும் அவசியம். நாற்றாங்கால் 6 முதல் 7 மாத வைப்பு நிலைக்கு பின் பப்பாளி விதையின் முளைக்கும் திறன் வெகுவாக குறைந்துவிடும். எனவே சமீபத்தில் அறுவடை செய்து சேமிக்கப்பட்ட விதைகளை உபயோகிக்க வேண்டும். பப்பாளி விதையின் முளைக்கும் திறனை மேம்படுத்துவதற்கு விதை விதைப்பதற்கு முன்பு ஜிப்ரலிக் அமிலம் என்னும் வளர்ச்சி ஊக்கியில் 200 ppm கரைசலில் 12 முதல் 16 மணி நேரம் வரை ஊற வைத்து பின் விதைத்தால் முளைப்பு திறன் மேம்படும். 1 பங்கு தொழுவுரம், 2 பங்கு செம்மண் மற்றும் 1 பங்கு மணல் கலந்த கலவையை 15 cm மற்றும் 10 cm அகலம் உள்ள துளையிட்ட பாலித்தீன் பைகளில் நிரப்பி அதில் நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை விதைக்க வேண்டும். 1 பையுக்கு 4 முதல் 6 விதைகள் வரை சுமார் 1 cm ஆழத்திற்கு மிகாமல் விதைக்க வேண்டும். பின் விதைகளை மணல் பரப்பி மூடிவிட வேண்டும். விதைக்கப்பட்ட பைகளை 50% நிழல் படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இருபாலின ரகமாக இருந்தால் 1 பையுக்கு 3 முதல் 4 விதைகள் விதைத்தால் போதுமானது. வெயில் காலமாக இருப்பின் 10 முதல் 15 நாட்களிலும் குளிர்காலமாக இருந்தால் 15 முதல் 20 நாட்களிலும் விதைகள் முளைத்து வெளிவரும். நாற்றாங்காலில் வேரழுகள் அல்லது தண்டு அழுகல் நோய் வராமல் தடுக்க நாற்றுக்கள் 15 cm உயரம் வளர்ந்தவுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைட் பூஞ்சான கொல்லி மருந்தை 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து 1 பையுக்கு 25 மில்லி வீதம் இக்கரைசலை வேர் மற்றும் அடித்தண்டு பகுதி நனையுமாறு ஊற்ற வேண்டும். விதைகள் முளைப்பதற்கு 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் தட்ப வெப்பநிலை மிகவும் உகந்தது. நாற்றுக்கள் 45 முதல் 55 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். நாற்றுக்களை நடும்போது பாலித்தன் பைகளின் அடிப்பகுதி மற்றும் ஓரத்தை சற்றே பிரித்துவிட்டு குழிகளில் நடவு செய்ய வேண்டும். நாற்றுக்களை பூச்சிகள் புகாத வளைகூடாரத்திற்குள் உருவாக்குவது மிகவும் நன்மை பயக்குமாகும். நடும் காலம் இந்தியாவின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் காலத்தில் அல்லது பருவமழை முடியும் காலத்தில் பப்பாளி பயிர் நடவு செய்யப்படுகின்றது. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடவு செய்வதற்கு உகந்த காலம். நீர்ப்பாசன வசதி இருப்பின் வருடம் முழுவதும் இப்பயிரை நடவு செய்யலாம். பப்பாய் நெடுப்பதற்கு ஏதுவாக நவம்பர் மாதத்தில் நாற்று நடுவது உகந்தது. வெயில் காலங்களில் நாற்று நடுவதை தவிர்ப்பது நல்லது. மழை காலத்தில் நாற்றுகளை நடுவதை விட மலைப்பருவம் தொடங்கும் முன்போ அல்லது மலைப்பருவம் முடிந்த பின்போ நடுவது சிறந்ததாகும். சற்றே குளிர் அதிகமாக நிலவும் இடங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடவு செய்யலாம். நிலம் தயாரித்தல் நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்றாக உழுது சமன் செய்த பிறகு 6 அடி மற்றும் 6 அடி இடைவெளியில் 45 cm நீளம், அகலம் மற்றும் ஆழம் உள்ள குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் மக்கிய தொழுவுரம் பாதிக்கு பாதி என்ற அளவில் கலந்து நிரப்பி நாற்றுக்களை குழியின் மத்தியில் நட வேண்டும். 1 பாலின ரகமாக இருந்தால் நடும் பொழுது 1 குழியில் 4 முதல் 5 நாற்றுக்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சுமார் 15 முதல் 20 cm உயரம் வளர்ந்த 45 முதல் 55 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை மாழை வேளையில் நடவு செய்யலாம். பின்னர் 1 வாரம் கழித்து காப்பர் ஆக்சிக்ளோரைட் பூஞ்சான கொல்லி மருந்தை 2 லிட்டருக்கு 2 கிராம் வீதத்தில் கலந்து 1 குழிக்கு 250 மில்லி வீதம் செடியை சுற்றி ஊற்றினால் வேல் அருகல் நோயை கட்டுப்படுத்தலாம். சற்று வளர்ந்த நாற்றுக்களாக இருந்தால் அவை தரையில் சாயாத வண்ணம் அருகில் குச்சி ஊன்றி நாற்றுக்கள் உயிர் பிடிக்கும் வரை அதோடு இணைத்து கட்டுவது சாலச் சிறந்தது. கட்டும் பொழுது செடியின் தண்டு பகுதியை மிகவும் இறுக்கமாக கட்டக்கூடாது. பப்பாளியில் ஆண் பெண் மரங்களை பராமரித்தல் கோ2, கோ8 போன்ற 1 பாலின ரகங்களில் நாற்றுக்களில் ஆண் பெண் செடிகளின் எண்ணிக்கை சரிபாதி அளவிலோ அல்லது ஆண் மரங்கள் சற்று குறைவாகவோ இருக்கும். நாற்றுகளின் பாலினத்தை நட்ட 3 மாதங்களிலிருந்து 3.5 மாதங்களில் செடிகள் பூக்கும் தருணத்தில் தான் அறிய முடியும். பொதுவாக ஆண் செடிகள் முன்னதாகவே பூக்க தொடங்கிவிடும். ஆண் செடியின் பூக்கள் நீளமான தண்டுள்ள காம்புகளில் கொத்து கொத்தாக பூக்கும் தன்மை கொண்டது. பெண் மரங்களில் இலை கணுக்களில் 3 முதல் 5 பூக்கள் கொண்ட பூத்தண்டு உருவாகும். இப்பூத்தண்டுகள் ஆண் பூக்கள் போன்று நீளமாக இருக்காது. பெண் மரங்களின் பூக்கள் பெரிதாகவும் சூலகத்தை கொண்டதாகவும் இருக்கும். ஒரு பாலின ரகங்களில் பூக்கள் வெளிவந்த பிறகு ஒவ்வொரு குழியிலும் நன்றாக உள்ள ஒரு பெண் மரம் இருக்குமாறு பார்த்து கொண்டு மற்ற மரங்களை வெட்டி நீக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது 15 முதல் 20 பெண் மரத்திற்கு 1 ஆண் மரம் என்ற விகிதத்தில் ஆண் மரங்களையும் பரவலாக விட்டு வளர்க்க வேண்டும். தேவையான அளவில் ஆண் மரங்களை வைத்திருப்பது மகரந்த சேர்க்கைக்கும் காய்பிடிப்பு மற்றும் காய் பருமனை அதிகரிக்க உதவும். இரு பாலின வகைகளாக இருந்தால் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் 1 குழிக்கு 1 மரம் என்று வைத்துக்கொண்டு இதர பெண்மரங்களை நீக்கி விடுவதால் நீள்வட்ட பேரிக்காய் வடிவிலான சீரான அமைப்புடைய காய்களை அறுவடை செய்யலாம். இவ்வமைப்புடைய காய்கள் பெட்டிகளில் அடைத்து சந்தைக்கு அனுப்ப மிகவும் உகந்தவை. பப்பாளிக்குண்டான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. பப்பாளிக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து சரியான நேரத்தில் இடுவதால் மகசூல் அதிகரிக்கும். பழத்தின் எடை மற்றும் பாலின் தரம் அளவில் கூடுவதற்கு உரமிடுதல் மிகவும் அவசியம். நாற்று நடுவதற்கு முன்னர் ஒவ்வொரு குழியிலும் 5 முதல் 10 கிலோ வரை தொழு உரம், 20 கிராம் அசோஸ்பைரிலம் மற்றும் 20 கிராம் பாஸ்போ பாக்டீரியம் உயிர் உரங்களை இட்டு நட வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு 20 கிராம் அசோஸ்பைரிலம் மற்றும் 20 கிராம் பாஸ்போ பாக்டீரியாவை மறுபடியும் இட வேண்டும். ஆண் பெண் செடிகளை நீக்கியவுடன் செடி ஒன்றிற்கு 50 கிராம் முறையே தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை இட வேண்டும். அதாவது ஒரு மரத்திற்கு 110 கிராம் அளவு யூரியா, 320 கிராம் அளவு சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 85 கிராம் யூரேட் ஆஃப் பொட்டாஷ் ஆகியவற்றை கலந்து 2 மாதத்திற்கு 1 முறை என்ற அளவில் இட வேண்டும். சாத்தியப்பட்டால் தேவையான அளவு உரங்களை பிரித்து மாதத்திற்கு 1 முறையும் இடலாம். இவ்வாறு செய்வதால் மகசூல் அதிகரிக்கும். உரங்களை சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அளிப்பதால் மகசூல் அதிகரிப்பதோடு அதிக நீர் வீணாவதும் அதிக களை உண்டாவதும் தடுக்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் உரங்களை அளிக்கும் போது ஒரு மரத்திற்கு வாரத்திற்கு 13.5 கிராம் யூரியா மற்றும் 10.5 கிராம் மியூரட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நீரில் கரைத்து அளிக்க வேண்டும். இதோடு 320 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை 2 மாதத்திற்கு 1 முறை மண்ணில் மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுத்து இட வேண்டும். நீரில் கரையும் உரமாக இருந்தால் 19:19:19 ஆக இருந்தால் ஒரு மரத்திற்கு 1 வாரத்திற்கு 30 கிராம் என்ற அளவில் அளிக்கலாம். மேற்கூறிய பேரூட்ட உரங்களை தவிர நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட் 5 கிராம் 1 லிட்டர் என்ற விதத்திலும் போரிக் அமிலம் 1 கிராம் 1 லிட்டர் என்ற அளவிலும் இந்த கலவையை மேற்கொண்டு நடவு செய்த 4 மற்றும் 8 மாதங்களில் செடிகளின் மேல் தெளிப்பதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். மேலும் நுண்ணுண்ட சத்துக்களை 3, 5, 7 மற்றும் 9 மாதங்களில் தெளிப்பதால் ஓரளவிற்கு பப்பாளி வளையப்புள்ளி நச்சுயிரி நோயின் பாதிப்பை தவிர்க்கலாம். இவ்வாறு தெளிப்பதற்கு 200 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ துத்தநாகம் சல்பேட் மற்றும் 200 கிராம் போரிக் அமிலத்தை கரைத்து உபயோகப்படுத்துதல் வேண்டும். நுண்ணூட்ட கலவையுடன் டீப்பால் போன்ற ஒட்டும் திரவத்தை 1 லிட்டருக்கு 5 மில்லி வீதம் உடன் சேர்த்து கலக்கி தெளித்தால் நல்ல பலன் கிட்டும். மண் பரிசோதனை செய்த பின் சான்றிதழில் குறிக்கப்பட்டுள்ள உர அளவை இடுவதன் மூலம் உரச் செலவை குறைப்பது மட்டுமல்லாமல் மகசூலையும் குறைவில்லாமல் எடுக்க முடியும். அடுத்தபடியாக பப்பாளி சாகுபடிக்கு உண்டான நீர் நிர்வாகம் பற்றி காண்போம். காலநிலைக்கு ஏற்ப இளஞ்செடிகளுக்கு வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசன முறை மிகவும் சிறந்தது. பூ மற்றும் காய் உதிர்வதை தடுக்க வெப்ப காலத்தில் மண்ணில் தேவையான அளவு ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 1 நாளிற்கு சிறிய செடிகளுக்கு 2 முதல் 5 லிட்டர் என ஆரம்பித்து 10 லிட்டர் வரையும் மற்றும் வளர்ந்த செடிகளுக்கு 15 லிட்டர் வரை தண்ணீர் பாய்ச்சினால் வளர்ந்த மரங்கள் நன்கு காய்க்கும். தண்ணீரின் தேவை மண்ணின் தன்மையை பொறுத்தும் மழை அளவை பொறுத்தும் மாறுபடும். சாதாரண முறையில் வளர்ந்த மரங்களுக்கு 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். நீர் தேக்கம் இருந்தால் வேரழுகள் நோய் தோன்றும். அதிக மழை மற்றும் காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் பகுதிகளில் காய்க்கும் பப்பாளி பழங்கள் குறைவாக மழை பொழியும் பகுதிகளை காட்டிலும் அளவில் பெரியதாக இருக்கும். குறைந்த ஈரப்பதம் மற்றும் அதிக வெப்பம் இருக்கும் இடங்களில் சில சமயம் அதிக ஆண்மரங்கள் உண்டாகலாம். வெகுகாலம் நீர் இல்லாத அழுத்தத்தினால் செடிகள் வளராமல் குட்டையாகவும் காய்க்காமலும் போகும். குளிர்காலத்தில் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறையும், கோடை காலத்தில் 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறையும் கட்டாயம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பப்பாளியில் சிறந்த நீர் மற்றும் உர நிர்வாகத்தினால் மட்டுமே பூ மற்றும் காய்கள் உதிர்வது தடுக்கப்பட்டு மேலும் மகசூலை அதிகரிக்க முடியும். இவை மட்டுமல்லாமல் பப்பாளியில் நடுவே முதல் 6 மாதத்திற்கு ஊடு பயிராக தக்காளி, தட்டைப்பயிறு, கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகளை ஊடு பயிராக பயிரிடலாம். இளவயதுள்ள மா, சப்போட்டா போன்ற பழத்தோட்டங்களில் நடுவில் பப்பாளியையும் ஊடு பயிராக பயிரிடலாம். மரத்தில் காய்பிடிக்கும் தருணத்தில் சில சமயங்களில் ஒரு இலைக்காம்பில் 1க்கு மேற்பட்ட காய்கள் தோன்றினால் தேவையற்ற காய்களை நீக்கிவிட்டு ஒரு இலைக்காமில் ஒரு காய் இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு செய்வதால் பழங்கள் நன்றாக வளரும். நட்ட 5 முதல் 6 மாதங்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். பிறகு தேவைப்படும் போது களை எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக பப்பாளியில் அறுவடை மற்றும் மகசூல் பற்றி காண்போம். நட்டதிலிருந்து 8 முதல் 9 மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும். முற்றிய காய்களில் அடிப்பகுதியில் வெளிரிய மஞ்சள் நிறம் தோன்றியவுடன் பழங்களை அறுவடை செய்ய வேண்டும். கோ8 பப்பாளி ரகத்தில் 75 முதல் 90 பழங்கள் வரை ஆண்டொன்றுக்கும் அறுவடை செய்யலாம். கோ8 ரகத்தில் ஒவ்வொரு பழமும் சுமார் 2 முதல் 2.200 கிராம் வரை எடை கொண்டதாக இருக்கும். கோ8 ரகத்தில் சீரிய முறையில் சாகுபடி செய்யின் 1 ஹெக்டேருக்கு சுமார் 220 முதல் 230 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மரத்தின் உயரத்தையும் மகசூலையும் பொறுத்து 2 ஆண்டுகள் வரை இப்பயிரை நாம் வளர்க்கலாம். அறுவடைக்கு பின் பப்பாளி பழங்கள் வெகு விரைவாக பழுத்துவிடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் கையாளுவது அவசியம். பழங்களை தனித்தனியாக செய்தித்தாள்களில் சுருட்டி பல அடுக்கு அட்டை பெட்டிகளில் வைத்து சந்தைக்கு விற்க அனுப்பலாம். மேற்கூறிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் விவசாயிகள் பப்பாளி சாகுபடியில் நல்ல மகசூல் பெற்று பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பப்பாளி சாகுபடியில் பின்பற்றப்படும் உயரிய தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை முனைவர் கவிதா அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.